அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுகிறது. அல்லாஹினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முச்சரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிர்மினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் பல மனிதர்கள் உலகத்தில் வாழும் பொழுது சுய கட்டுப்பாட்டுடன், மரியாதையுடன், கௌரவத்துடன் வாழ்வதோடு மற்ற மக்களுக்கு மத்தியில எவ்வாறு அவர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும் என்பதையும் அறிந்து மிக நல்ல முறையிலே வாழக்கூடிய பலர் உலகத்தில் இருக்குகின்றார்கள். இவர்களில் அநேகமானவர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏதாவது ஒரு மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். இதற்கு மாற்றமாக இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அவர்களுக்கு கூட சுய கட்டுப்பாடோ கௌரவமோ மரியாதையோ இல்லை, ஏனோ தானோ என்று வாழ்வார்கள். அவர்கள் எந்த சமூகத்துடன் வாழுகிறார்களோ அவர்களையும் மதிக்காமல், அவர்களுடன் சேர்ந்து இணைந்து நடக்காமல் எப்படியோ வாழக்கூடிய ஒரு சிலரும் இருக்கின்றார்கள். அவர்களை நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் எந்த மதத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தாமல் ஏனோ தானோ என்று தன்னுடைய மனம் போன போக்கிலே தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி வாழ்வதை நாம் பார்க்கலாம். சுருக்கமாக சொன்னால், சுய மரியாதையுடன் கௌரவத்துடன் வாழக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு மதத்துடைய பின்னணியில் இருப்பார்கள். அது ஒன்றும் இல்லாமல் வாழக்கூடிய அநேகமானவர்கள் எந்த மதத்தையும் மார்க்கத்தையும் பின்பற்றாமல் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக இறைவனாக எடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதை அல்லாஹுமே குர்ஆன்ல ஒரு இடத்துல கூறுகின்றான். சூரா ஜாசியால அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான், எவர் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக் கொண்டாரோ அவரை நீங்கள் பார்க்கவில்லையா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களை, அவ்வாறானவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? வதல்லஹுல்லாஹு அலா இல்மின், அவர் தன்னுடைய அறிவின் மூலமாக வழிகெடுதலை தெரிவு செய்ததின் மூலமாக, வழிகட்டு போவதை தெரிவு செய்ததின் மூலமாக அல்லாஹ்வும் அவனை அதே வழிகட்டிலே விட்டு விட்டான். அவனுடைய செவிப்புலனின் மீதும் அவனுடைய உள்ளத்தின் மீதும் அல்லாஹ் தீ வைத்து விட்டான். அவனால் நல்லதை கேட்கவும் முடியாது, நல்லதை சிந்திக்கவும் முடியாது. அவனுடைய பார்வையின் மீதும் அல்லாஹ் பல திரைகளை போட்டு விட்டதாக குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். யார் எந்த மதத்தையும் பின்பற்றாமல் வாழ்வார்களோ அவர்கள் தன்னுடைய மனோ இச்சையை தான் கடவுளாக எடுத்து வாழ்வார்கள். அதற்கு மாற்றமாக உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் கிட்டத்தட்ட 84 வீதமான மனிதர்கள், லண்டன்ல இருந்து வெளியாகிற த கார்டியன் என்ற பத்திரிகையில சமீபத்தில் வெளியான உள்ள ஒரு புள்ளி விவரம், முழு உலகத்தில் வாழக்கூடிய 600-700 கோடி மனிதர்களில் 84 வீதமான மனிதர்கள் ஏதாவது ஒரு மதத்துடைய பின்னணியில வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மதத்தை பின்பற்றாதவர்கள் தான் தன்னுடைய மனோ இச்சை எப்படி வாழ்வார்கள். அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளைகளில் மிக முக்கியமான கட்டளை முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் உங்களை ஒரு அழகான சரியான வழியில பாதையில மார்க்கத்தில் ஏற்படுத்தி இருக்கிறோம். நீங்க அந்த மார்க்கத்தை அந்த ஷரீஆவ அந்த நல்ல பாதையை பின்பற்றுங்கள். ثُمَّ جَعَلْنَاكَ عَلَى شَرِيعَةٍ مِّنَ الْأَمْرِ فَاتَّبِعْهَا وَلَا تَتَّبِعْ أَهْوَاءَ الَّذِينَ لَا يَعْلَمُونَ. நாம் உங்களை சரியான நேரான ஒரு மார்க்கத்தில் ஒரு வழியில உங்களை ஆக்கி வைத்திருக்கின்றோம். அதனால் அந்த நேரான வழியில நடுவுங்க, அந்த சரியான பாதையில செல்லுங்கள். யாரு அறியாதவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். எவர்கள் மனோ இச்சைப்படி வாழுகின்றார்களோ அவர்களுடைய வழியில நீங்கள் சென்று விடாதீர்கள் என்று அல்லாஹுடைய உத்தரவு நபி அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இதே உத்தரவு தான். நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஷரியாவுடைய அடிப்படையில நீங்க வாழுங்கள். அந்த ஷரியா என்றால் நேரான சரியான பாதை வழி. ஏனென்றால் சமீபமாக எங்கள நாட்டில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பேச்சு பொருள் தான் என்ன, ஷரியா நீதி. உங்களோட ஷரியா நீத்திய உங்களோட வச்சுக்கோங்க, எங்கள்கிட்ட வந்து அத புகுத்தம் வாராதீங்க, அத பலவந்தமாக எங்களுக்குள்ள நுழைக்காதீங்காண்டு அந்த பேரினவாதிகளில் ஒரு சிலர் அடிக்கடி பேசுவதை நாம் கேட்கலாம். முதலாவது அவர்களும் ஷரியா என்றால் என்ன என்று விளங்கல்ல. எங்களில் உள்ள பலர்களுக்கும் இன்னும் ஷரியா என்றால் அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? ஷரியா என்பது வெறும் ஒரு வார்த்தை, ஒரு பதம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை திட்டம். நீளமான, ஆழமான, அகலமான, பரந்த, விரிந்த ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை திட்டத்திற்கு தான் ஷரியா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டில் வாழக்கூடிய பௌத்தர்கள் அவர்களும் அவர்களுடைய பஞ்சசீலை என்று ஒன்றை பலவு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே வாழக்கூடிய கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய ஓல்ட் டெஸ்ட்மென்ட், அவர்களுடைய பழைய ஏற்பாட்டிலே உள்ள 10 கட்டளைகளை அவர்கள் ரொம்பவும் மதித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக நாம் யாரை எடுத்துக்கொண்டாலும் அந்தந்த மதத்தினர் அவர்களுடைய மத அனுஷ்டானப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வரக்கூடிய ஏற்று பேச்சுக்கள் எல்லாம் எங்களின் மீது, இஸ்லாமியர்களின் மீது, நம்முடைய ஷரியாவின் மீது. ஏன் அநேகமானவர்கள் விளங்கி இருக்கிறாங்க, ஷரியாண்ட என்ன, திருடினா திருடினா கைய பெற்றது, விபச்சாரம் செஞ்சா கசையடி அடிக்கிறது, அல்லது கொலை செஞ்சா கொலைக்கு கொலை கழுத்த பெற்றது, இதைத்தான் அநேகமாக விளங்கி இருக்கிறாங்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே. ஆனால் இது மாத்திரமல்ல ஷரியா, இது மாத்திரமல்ல மார்க்கத்துடைய சட்டம். மார்க்கத்துல ஆக முக்கியமான 5 விடயங்கள், அவர்களுடைய பௌத்தர்களுடைய பஞ்சசீலையை எடுத்துக்கொண்டால் மிக முக்கியமான 5 கட்டளைகள், உத்தரவுகள். மனிதர்களுடைய உயிர் அது பாதுகாக்கப்படணும், கொலை செய்யக்கூடாது. பொருள் பாதுகாக்கப்படணும், திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி மிக முக்கியமான 5 கட்டளைகள் அவர்கள்ட்ட இருக்குது. அதே மாதிரி தான் நம்முடைய ஷரியாவுல, நம்முடைய மார்க்கத்துல ஆக முக்கியமான 5 விடயங்கள் பாதுகாக்கப்படணும். அதெல்லாம் முதலாவது தஹஃபுதுத்தீன், மார்க்கம், ஷரியா. நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை நாங்க பாதுகாக்கணும். இந்த மார்க்கத்துடைய சட்டங்கள் இறுக்கமாக இல்லாமல் இருந்தால் காலை மாலையில ஆடையை மாற்றுவதை போன்று மார்க்கத்தை மாற்ற ஆரம்பிப்பாங்க. காலையில ஒரு மதம், மாலையில இன்னும் ஒரு மதம். அதனால நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டுமல்ல, வேறு மதங்களில் கூட அந்த மதத்தை விட்டு மதம் மாறினால் அங்கேயும் கடினமான சட்ட திட்டங்கள் இருக்குது. அதனால மார்க்கத்தை பாதுகாப்பது, மார்க்கத்திலே இருப்பவர்கள் அந்த மார்க்கத்தில் சொல்லக்கூடிய பிரகாரம் அந்த அடிப்படையில் அவர்கள் வாழணும். எந்த காரணமும் இல்லாமல் அவர் மார்க்கத்தை விட்டு விட்டால் மார்க்கம் அது விளையாட்டாக மாறிவிடும். யாரும் இதை விளையாட்டாக எடுக்கக்கூடாது என்பதனால தான் மதம் மாறினால் அதற்குரிய சட்டத்தை இஸ்லாம் கொஞ்சம் இறுக்கமாக வைத்திருக்கிறது. முதலாவது தஹஃபுதுத்தீன், மார்க்கம் பாதுகாக்கப்படணும். இரண்டாவது தஹஃபுதுன்னஃப், மனித உயிர்.
அதையும் பாதுகாக்கணும். மனிதர்களுடைய உயிர் பாதுகாக்கப்படாவிட்டால் உலகம் இருந்து என்ன செய்ய? மனிதர்கள் இருந்தா தான் உலகமே இயங்கும். ஒரு பேச்சுக்கு மனிதர்கள் மாத்திரம் இல்ல, மற்ற மிருகங்கள், பறவைகள், விஷய ஜந்துக்கள், மலக்குமார்கள், ஜிங்கல் இருந்து உலகத்தில் ஏதாவது நடக்குமா? இந்த மனிதர்களை வைத்து தான் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால மனிதர்களுடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்காமல், அதற்கு பெரிய தண்டனைகள் கொடுக்காமல், கொடை செய்யக்கூடியவர்களை சாதாரணமாக விட்டுவிட்டால் இந்த உலகமே இருக்காது. உலகமே சவக்குழியாக, உலகமே அதாவது கொலைகள் செய்யப்படக்கூடிய இடமாக மாறிவிடும். இவ்வளவு சட்டதிட்டம் கடினமாக இருந்தும் நாங்கள் பார்க்கலாமே, சின்ன சின்ன விஷயங்களுக்காக பறவைகள் சுடுவதை போன்று இங்கு மக்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், சுடப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த யுகத்தில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், ஐந்து விடயங்கள் பாதுகாக்கப்படணும். அந்த ஐந்து விடயங்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்காமல், அதை பாதுகாக்காமல், அதற்கு எதிராக யாராவது செயல்பட்டால் ஆறு வகையான தண்டனைகளை ஷரியா ஏற்படுத்தி வைத்திருக்குது. அந்த காலத்துடைய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், நீதிபதிகளுடைய கைகள்ல அல்லாஹ் வைக்கல்ல. அது எப்பொழுது இருந்தா, இந்த நாட்டில இஸ்லாமிய நாடு, இந்த நாட்டில ஷரியாவுடைய சட்டத்தை வைத்து ஆட்சி செய்கிறார்களோ அந்த நாட்டில தான். எங்க நாட்டில் அப்படி ஒன்றும் இல்லையே. எங்கட நாட்டில் ஷரியா சட்டத்தை அமுல்படுத்த அனுமதியும் இல்ல, எங்கேயுமே ஷரியா சட்டத்தை அமுல்படுத்துகிறார்களும் இல்ல. இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மூன்றே மூன்று அனுமதி பாராளுமன்றத்தில் எச்சில பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. நிக்கா இஸ்லாமிய முறைப்படி செய்யலாம், அதற்கு பின்னால பலாக்கு டிவோர்ஸ் இஸ்லாமிய முறைப்படி செய்து கொள்ளலாம். வராத சொத்து யாராவது மரணித்து விட்டால் இஸ்லாமிய முறைப்படி அவருடைய அந்த சொத்தை பங்கு வைக்கலாம். மூணாவது வக்ஃப், எங்கட நாட்டில் உள்ள மஸ்ஜிதுகளோ மதரசாக்களோ அல்லது வேற ஏதாவது அல்லாஹுக்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்டால் அதற்காக வேண்டி வக்ஃப் போர்ட், வக்ஃப் கமிட்டி இருக்குது. இந்த மூணுக்கு மட்டும்தான் எங்கட நாட்டில் அனுமதி. அது அல்லாத வேற ஷரியாவுட எந்த ஒன்றையும் செயல்படுத்துவதற்கு, அதாவது தண்டனைகளை செயல்படுத்துவதற்கு எங்கட நாட்டில் அனுமதி இல்ல. அதனால முதலாவது தீன், அவருடைய மார்க்கம் பாதுகாக்கப்படணும். இரண்டாவது உயிர் பாதுகாக்கப்படணும். உயிரை அல்லாஹ் எந்த அளவுக்கு மதிப்பிருக்கிறான் என்ற குர்ஆன்ல கூறுகின்றான், மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃகஅன்னமா கத்தல அன்நாஸ ஜமீஆ. ஒரு உயிருக்கு பிரதி உயிராகவோ அல்லது ஒருவர் குழப்பம் பண்ணுகின்றார் என்பதற்காகவோ அன்றி, அநியாயமாக தேவையில்லாமல் யாராவது ஒருவர் மற்றவரை கொண்டால் அன்னமா கதல நாச ஜமியா, முழு மனிதர்களையும் கொண்டதற்கு சமம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் முஸ்லிம் என்று சொல்லல, மன் கதல நஃப்ஸன், மனித ஆத்மா. அவர் யாராக இருக்கலாம், ஒரு மனிதனை அநியாயமாக கொள்ளுவது முழு மனித சமுதாயத்தை கொலை செய்வதற்கு சமம். ومن احياها فكانما احيا الناس جميعا. யாரையாவது கொல்லாமல், கொலை செய்யாமல், உயிருடன் வாழ விட்டுவிட்டால் முழு உலக மக்களையும் மனிதர்களையும் வாழ வைத்ததற்கு சமம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதற்கு மாற்று மதங்கள்ல மாற்று கருத்து அநேகமாக இருக்காது, இதை அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். மாற்று மதங்கள்ல கூட கொலைக்கு மிக பயங்கரமான தண்டனைகள், கொலைக்கு கொலையுரிய தண்டனைகள் கூட பல நாடுகள்ல இருக்குது. மீதான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது மார்க்கம் பாதுகாக்கப்படணும், இரண்டாவது மனித உயிர் பாதுகாக்கப்படணும், மூணாவது தஹப்புதுல் அக்ல், மனிதனுடைய அறிவு புத்தி பாதுகாக்கப்படணும். அந்த புத்தி இல்லாமலாக்குவதற்கு, மனிதர்களுடைய புத்தியை மழுங்கடிப்பதற்கு, மனிதனுடைய அறிவை இல்லாமலாக்குவதற்குள்ள எல்லாம் பயங்கரமான பாவம். அதிலாக முக்கியமான தன் மதுபானம், போதை வத்து. இந்த உலகத்துல பல நாடுகள்ல இந்த போதை வத்துக்குரிய தண்டனை லைஃப் சென்டென்ஸ், மரண தண்டனை. அந்த நாடுகளை போய் ஏர்போர்ட்ல இறங்கினாவே போட்டிப்பாங்க பெரிய போட். யாராவது போதை வஸ்துகளை கொண்டு வந்தால், பாவித்தால், விற்பனை செய்தால், கொடுக்கல் வாங்கல் செய்தால் அவர்களுக்குரிய மரண தண்டனை. எங்களை இஸ்லாமிய நாடுகள்ல மட்டுமல்ல மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகளில் இந்த தண்டனை சமீபத்தில் உள்ள சிங்கப்பூர்ல கூட ரொம்ப இறுக்கமான தண்டனைகள் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்? இந்த போதையின் மூலமாக மனிதனுடைய அக்கல், மனிதனுடைய புத்தி, மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய செல்வம் எல்லாமே வீணா போகுது. அதனால் இதனால ஏற்படக்கூடிய ஆபத்து ரொம்ப பயங்கரமானது. அதனால் அதற்குரிய தண்டனையும் அல்லாஹ்வே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். மீதான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் தஹஃபுதுல் மால், மனிதனுடைய பொருள், அது பாதுகாக்கப்படும். எங்க ஒவ்வொருவரும் பொருளை சேர்ப்பது லேசான விடயம் அல்ல. சிலர்கள் இருக்கிறார்கள், வருஷ கணக்கில் 10 வருடமாக 20 வருடமாக சம்பாதித்து சேகரித்த ஏதாவது ஒரு பொருளை வந்து ஒரு திருடன் திருடி கொண்டு போய் அவனுக்கு தகுந்த தண்டனைகள் இல்லாமல் இருந்தால் சர்வ சாதாரணமாக மனிதர்களுடைய பொருள்களை அபகரித்துக் கொண்டு திருடி கொண்டு செல்வார்கள். அதனால் அதற்கும் நிசாப் என்ற ஒரு அளவு இருக்குது. எப்படி ஜகாத் கொடுப்பதற்கு நிசாப் இருக்குதோ அதே மாதிரி திருடியதற்கும் ஒரு நிசாப். ஒரு ஆள் ஒரு சாக்லேட்டை திருடி கொண்டு போறாரு, ஒரு ஆள் ஒரு முட்டையை திருடி கொண்டு போறாரு, அதற்கு கைப்பற்றது இல்ல, அதற்கும் ஒரு அளவு, ஒரு நிசா கொண்டு இருக்குது. அந்த அளவுடைய பொறுமதியை விட கூடுதலாக யாராவது திருடினால் அவருடைய கை இஸ்லாமிய நாடாக, இஸ்லாமிய ஆட்சியாக, ஷரியத்துடைய முறைப்படி அந்த நாட்டில் ஆட்சி செய்வதாக இருந்தால் அங்கே அந்தந்த நாடுகளில் கைவெட்டப்படும். ஏன்? மனிதர்களுடைய பொருளும் ஆக முக்கியமானது. ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவர்கள் சேகரித்தது, வாங்கியது, உண்டு பண்ணியது. அதனால் இதற்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். அதற்கு பின்னால் 5வது தஹஃபுதுல் இர்த், மனிதர்களுடைய மானம், மனிதர்களுடைய மானம் பாதுகாக்கப்படணும். மனிதர்களுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்களுடைய பெண்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற இஸ்லாத்தில் நிக்காஹ் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிக்காஹை செய்யாமல், நிக்காவுடைய சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ணாமல் விபச்சாரம் செய்தால் அவனுடைய மானம் பறிபோகுது. மானம் பாத்திரம் அல்ல, அந்த விபச்சாரத்தின் மூலமாக பயங்கரமான கொடிய நோய், எய்ட்ஸ் போன்ற நோய்கள் ஏற்படுது. ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான கருக்கள் கருவிலேயே கலைக்கப்படுகின்றன. வெளிநாடுகள்ல லட்சக்கணக்கான குழந்தைகள், உம்மாவும் தெரிய பாப்பாவும் தெரிய, சில பேர் உம்மா தெரிஞ்சிருக்கும் பாப்பா யாருன்னு தெரியாது. ஏன்? விபச்சாரத்தின் மூலமாக கிடைத்த பல லட்சக்கணக்கான குழந்தைகள் யாரு பாப்பா தெரியாது. வாப்பா தெரியாதுன்னா அந்த புள்ளைக்கு சொத்து வருமா? வாப்பா தெரியாதுன்னா அந்த புள்ளைய திருமணம் முடித்து வைக்கணுமா? அவன் வழியா வரையணுமா? இப்படி எக்கச்சக்கமான அங்க சட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் ஷரியாவுல அந்த விபச்சாரம் அது ரொம்ப பயங்கரமானது. அதற்குரிய தண்டனை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு ஆள் விபச்சாரம் செய்யாமல் அபாண்டமாக அவதூறாக ஒருவரின் மீது விபச்சார பழி சுமத்தினால் அதற்கு கதப் என்று சொல்லப்படும். சூரத்து 100ல் அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான், இந்த அபாண்டம் அவதோடு சுமத்தியவருக்கும் 100 கசையடி. ஏன்? வேற ஒரு வழியே இல்ல மற்றவர்களை பழிவாங்க. இருக்கிறதே இருக்கிறது என்ன, அவரின் மீது அபாண்டம் அவதூறு சுமத்துறது. அந்த பெண் நடத்தை கெட்டவள் அல்லது இந்த ஆண் நடத்தை கெட்டவன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் அவதூறுக்கு அபாண்டம் சுமத்தக்கூடியவர்களுக்குரிய தண்டனை சிறியதாக இருந்தால், பொய் சொல்வதற்குரிய தண்டனைகள் சிறியதாக இருந்தால் மக்கள் அதை சர்வ சாதாரணமாக எடுத்துக் கொள்வார்கள். அதனால தான் இந்த 6 தண்டனைகளை குர்ஆன்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலேயும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலேயும், இவர்கள் ஷரீஆ மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இது அல்லாத 100க்கணக்கான உலகத்தில் நடக்கிற குற்றங்கள், தவறுகள், அதற்கு அந்தந்த காலத்துல அந்தந்த நாட்டில அந்தந்த பகுதியில் உள்ள அந்தந்த பகுதியில் உள்ள நீதவான்கள் தவறு செய்தவர்களுக்கு பொருத்தமான தண்டனை எதுவோ அதை அந்தந்த காலத்துல வாழக்கூடிய ஆட்சியாளர்களோ நீதிபதிகளோ நிறைவேற்றுவார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய இஸ்லாத்தில் உள்ள தண்டனைகளும் எடுத்தெடுப்புல கொடுக்கப்பட்டது இல்ல. ஒருவர் திருடினார் என்று சொன்ன உடனடியாக கையை வெட்டுவதில்லை. அவர் திருடியது 100க்கு 100 புரூவ் பண்ணப்படணும், அது உண்மையாக்கப்படணும். அவ்வாறு அது உண்மைப்படுத்தப்பட்டால் தான் அதற்குரிய தண்டனை. அதைவிட பயங்கரம் விபச்சாரம். விபச்சாரம் செய்தால் அதற்குரிய தண்டனை, இஸ்லாமிய நாடு ஆட்சியாக இருந்தால் எத்தனை வகையான ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிக்கிற கசை அது ரொம்ப கடினமாக இருக்கவும் கூடாது, ரொம்ப மெல்லியதாக இருக்கவும் கூடாது, நடுத்தரமானதாக இருக்கணும். முகத்தில் அடிக்க கூடாது, மர்மஸ்தானத்தில் அடிக்க கூடாது, உடலுடைய பல பாகங்கள்ல தான் அடிக்கணும், வலி ஏற்படணும், காயங்கள் ஏற்படக்கூடாது, எலும்புகள் முறிந்துவிடக்கூடாது, அடிக்கிறவர் தன்னுடைய கையை தலைக்கு மேலாட தூக்க கூடாது, ஒரு சுமாரான வேகம், சுமாரான ஸ்பீட், இவ்வாறு பல ஒழுக்கங்களை அந்த அடிக்கக்கூடியவருடைய விடயத்தில் சரியாக ஏற்படுத்த பட்டிருக்குது. அதுவும் எப்ப தவறு செய்தவர் நான் செஞ்சேன் என்று ஏற்றுக்கொள்ளணும், அல்லது அந்த தவறை கண்ணால கண்டவர்கள் நாலு பேர் சாட்சி சொல்லணும், மூணு பேர் சொல்லி ஒரு ஆள் சொல்லல, அந்த மூணு பேருக்கும் அவதூறுடைய அபாண்டம் சுமத்தியவர்களுடைய அந்த நூறு கஷையடி அவர்களுக்கு கொடுக்கப்படும். இந்த நாலு பேரும் எப்படி சாட்சி சொல்லணும்? நபி அவர்கள் மிக தெளிவாக ஹதீஸ்ல சொன்னார்கள், எப்படி கிணட்டுக்குள்ள வாளி, அந்த வாளி கிணட்டு தண்ணீருக்குள்ள எப்படி முங்கி இருக்குதோ, அல்லது சுருமா குப்பிக்குள்ள அந்த சுருமாவுடைய குச்சி எப்படி உள்ள இருக்குதோ, இதே மாதிரி விபச்சாரம் நடந்ததை நாலு பேர் கண்ணால கண்டிருக்கணும். அப்ப இப்படி நடக்கிறதுண்டா மிருகமா இல்லையா? நாலு பேர் பாக்குற அளவுக்கு சும்மா ரூம்ல இருந்தாங்க, ஒண்டா போனாங்க, ராவ் தங்கினாங்க, இதற்கெல்லாம் சரியாவுல, அதாவது விபச்சாரத்திற்குரிய தண்டனையை கொடுக்கலா? ஒரே பெட்ல ரெண்டு பேர் படுத்துக் கொண்டிருந்தாங்க, கொடுக்கலாது? மூணு பேர் பாக்குறாங்க, நாங்க இப்படி நாங்க சொன்ன இதே அமைப்புல அவர்கள் ஈடுபட்டார்கள் என்று மூணு பேர் சொன்னாலும் தண்டனையை கொடுக்கலாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால தண்டனைய மட்டும் நாங்க சொல்றது, தண்டனைய மட்டும் அவங்க பேசுறது, ஆனால் இதற்குரிய வரையறைகள் என்ன, இதற்குரிய ஒழுங்குமுறைகள் என்ன, இதற்குரிய கட்டுப்பாடுகள் என்ன? ஒரு ஆள் தவறு செய்தாரா இல்லையா, ரெண்டுக்கும் இடம்பாடு இருக்குது. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், இதர உல் ஹுதூத அனில் முஸ்லிமீன மஸ்தாத்தும், உங்களால முடிந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு ஹத்துகளை நிறைவேற்றுவதிலிருந்து தவிந்து கொள்ளுங்கள். நிறைவேற்றாமல் அவரை விட்டு விடுவதற்கு ஏதாவது வழி இருந்தா உடனடியாக அவங்களை விட்டு விடுங்க சொல்லிவிட்டு ஆக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். ஒரு இமாம், ஒரு தலைவர், ஒரு ஜட்ஜ், அவர் கண்டிப்பதில் தவறு செய்தா பரவாயில்லை, மன்னிப்பதில் தவறு செஞ்சிடாதீங்க. தவறுதெல்லாம் மன்னிச்சு விட்டுடுங்க, பரவாயில்லை, ஆனால் தண்டிப்பதில் தவறு செய்யாதீங்க. நீங்க தண்டிப்பதாக இருந்தால் நூற்றுக்கு நூறு அது நிரூபணமாக இருக்கணும். அதனால தண்டிப்பதில் அவர் தவறு செஞ்சிடாதீங்க, நீங்க தவறுதெல்லாம் மன்னிச்சுட்டீங்க, அது ஹைர், அது நல்லது என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால ஷரியா என்றால் இந்த வெறும் தண்டனைகள், குற்றங்கள், அதற்குரிய தண்டனைகள் என்று அநேகமானவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் ஷரியா என்று விளங்கி இருக்கிறார்கள். குர்ஆன்ல நாங்கள் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் 6666 ஆயத்துக்கள்ல இந்த குற்றங்கள் தண்டனைகள் சம்பந்தமான ஆயத்துக்கள் ஒரு 500 கூட இருக்காது. ஆக மிஞ்சி போன ஒரு 100 ஆயத்துக்கள் தான் இருக்கும். மீதமுள்ள 6500 ஆயத்துகள் எது சம்பந்தமாக? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக இருக்குது, கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் சம்பந்தமாக இருக்குது, அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக இருக்குது, பிற மதத்தவர்களுடன் எவ்வாறு வாழணும் பழகணும் அது சம்பந்தமாக எக்கச்சக்கமான குர்ஆனுடைய ஆயத்துகளும் ஹதீஸ்களும் இருக்குகின்றன. இவைகள் அனைத்தையும் சேர்த்தது தான் ஷரியா, இவைகள் அனைத்தையும் உள்வாங்கி கொண்டது தான் ஷரியா, ஷரியா மார்க்கம். இந்த அளவுக்கு கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் நீதமாக செய்யுங்க, நேர்மையாக செய்யுங்க, உண்மையாக செய்யுங்க, கொடுத்த வாக்குக்கு மாறு செய்யாதீங்க, நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாதீங்க, பொருள்கள்ல வேற வேற ஒரு நாட்டிலிருந்து வந்த பொருளுக்கு வேற ஒரு நாட்டுடைய சீலை வைத்து விற்காதீங்க, ஏமாத்திடாதீங்க, துரோகம் பண்ணாதீங்க. கொடுக்கல் கொடுக்கல் கொடுக்கிறவரும் வாங்குறவரும் ரெண்டு பேரும் உண்மையாக நடந்தால் முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத் ஃபைன் சதகா, ஃபைன் சதகா, அவங்க ரெண்டு பேரும் உண்மையை கூறி வபையனா, அந்த பொருள்ல ஏதாவது குறை இருந்தால் அந்த குறையை தெளிவுபடுத்தினால் அவர் பூரிக்க பீப்பை அடைகிமா, அந்த ரெண்டு பேருடைய கொடுக்கல் வாங்கல்ல பறக்க செய்யப்படும். அதற்கு மாற்றமாக வைங்கதபா பொய் கூறுகின்றார், வக்கத்தமா அவர்கள் அதில் உள்ள குறைகளை மறைத்து விட்டுட்டா, முஹைக்கத் பரக்கத்து பைஹிமா, அந்த ரெண்டு பேருடைய பைஅல வியாபாரத்தில் உள்ள பரக்கத் அளிக்கப்பட்டுவிடும். ஒரு கவலையான செய்தி என்னண்டா, மாற்று மதத்தவர்களை விட எங்கள்கிட்ட தான் இது கூடுதலாக இருக்குது. எங்களை இஸ்லாமியர்கள் தான் இதுல ரொம்ப தில்லு முள்ளு செய்கிறார்கள். ஒரு செக்கை கொடுத்து அந்த செக்கை பாஸ் பண்றல்ல, ஒரு டேட்டை கொடுத்து அந்த டேட்டுக்கு சரியா பணத்தை போடுறல்ல, சில பேர் போன் பண்ணினா அந்த போனுக்கு ஆன்சர் பண்றல்ல, எடுத்தவர் பணத்தை ஒரு ஆடு கொடுத்திருக்கிறார், கொடுத்தவர் தான் பயந்து பயந்து கேட்கணும், எடுத்தவர் அவர் ஒரு மாதிரியான மாதிரி தான் பேசுவாரு, நீங்க அடிக்கடி வந்து கேட்டீங்க நடக்கிறது வேற என்று சொல்லுவாரு. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, தொழில நீதி இல்ல, நேர்மை இல்ல, நம்பிக்கை இல்ல, நாணயம் இல்ல, அதனால தான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பரக்கத்தில்ல. ஒரு காலம் இருந்துச்சு ஒரு நாளைக்கு 100-200 சம்பாதிச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ் தேவைகள் பூர்த்தியாகும். இன்று நாங்க பார்க்கலாம் ஒரு நாளைக்கு 3000-5000 சம்பாதிக்கிறாரு, போதாது. ஏன் அவர் தேடுற அவர் சம்பாதிக்கிற வழியில எங்கேயோ ஹராம், எங்கேயோ ஊழல், எங்கேயோ மோசடி, எங்கேயோ ஏமாத்திருக்குது. அதனால அந்த தொழில பரக்கத்தில்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த ரெண்டு பேரும் கதவா, ரெண்டு பேரும் பொய் சொல்லி அதில் உள்ள தவறுகளை குறைகளை மறைத்து அடுத்தவருடைய தலையில கத்தினா, முஹிக்கத் பரக்கத்து பையஹிமா, ரெண்டு பேருடைய பையல வியாபாரத்தில் உள்ள பரக்கத் எடுபட்டு விடும் என்றார்கள். இதுவும் சரியாகத்தான். ஹலால் சாப்பிடுவது மாத்திரம் சரியா இல்ல, கொடுக்கல் வாங்கலுடைய ஒழுக்கங்களை நம்முடைய மார்க்கம் சொல்லி தந்திருக்குது. ஒரு ஆள் நேர்மையா வியாபாரம் செய்யறாரு, உண்மையா வியாபாரம் செய்யறாரு, நாணயமா நம்பிக்கையோடு வியாபாரம் செய்யறாரு, அவருக்கு நபி அவர்கள் சொன்ன சுபசோபான செய்தி என்ன, அத்தாஜுரு சதுகுல் அமீன், மகன், அவர் நாளைய கயாமா நாள நபிமார்களோட சித்தீக்கங்களோட சுகதாக்கள் நல்லவர்களோடு எழுப்பாட்டப்படுவார். உலகத்திலேயும் அவருக்கு பரக்கத், நாளைய கயாமா நாள் நல்லவர்களுடைய கூட்டத்தில் அவர் எழுப்பாட்டப்படுவார். அதனால வியாபாரத்துடைய முறையும் ஷரியாவுல சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி, தாய் மகள், தந்தை மகன், நாங்களும் பொஸ்ஸும், அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களும், நாங்களும் எங்களோட நேபர், எங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், ஏன் எங்களோட பிரயாணம் செய்யற நுண் முஸ்லிம், அவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் குரான்ல தனியான ஆயத்துகள் வந்திருக்குது. நேரம் இல்லை அவைகளை விரிவாக சொல்வதற்கு. இந்த அளவுக்கு ரைட்ஸுகள், உரிமைகளுக்கு இஸ்லாத்துல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, நான் முஸ்லிம் உங்களோட நேபராக இருக்கிறார், அவருடன் நீங்க எப்படி நடக்கணும், ஒரு நான் முஸ்லிம் உங்களோட பிரயாணம் செய்யறாரு, நீங்க எப்படி நடந்து கொள்ளணும். நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், அல் முஃமின் மன் அமினஹும் நாஸு அலா திமாஇஹிம் வ அம்வாலிஹிம், உண்மையான முஃமின் முஸ்லிம் யாரு தெரியுமா, மற்றவர்கள் அவர்களுடைய உயிருக்கோ அவர்களுடைய பொருளுக்கோ இவரின் மூலமாக எந்த அச்சமும் இல்லாமல் வாழணும். உதாரணமாக எங்களை பக்கத்தில் ஒரு நான் முஸ்லிம், அவர் இந்த முஸ்லிமை பார்த்து பயப்படுறாரு, இவர் ஏதாவது செஞ்சிருவாரு, அநியாயம் செஞ்சிருவாரு, ஏதாவது குழப்பத்தை விளைவிச்சிருவாரு என்று பயந்தால் இவர் உண்மையான முஃமின் அல்ல. நபியுடைய ஹதீஸ் என்ன, அல் முஃமின் மன் அமினஹுன் நாஸ், ஒட்டுமொத்த மக்கள், முஸ்லிம்களை மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த மனிதர்களும், யார் அவர்களுடைய உயிருக்கோ பொருளுக்கோ எந்த அச்சமும் பயமும் இல்லாமல் யாரின் மூலமாக வாழுகிறாரோ அவர் தான் உண்மையான முஃமின். வேறொரு ஹதீஸ்ல சொன்னார்கள், அஹிப்பலின்னா மா துஹிப்பு லினஃப்ஸி, நீ உனக்கு எதை விரும்புகின்றாயோ அதை மற்றவருக்கு விரும்பு, நீ முன்னேறணும் மற்றவரும் முன்னேறணும், நீ சந்தோஷமா வாழணும் மற்றவரும் சந்தோஷமா வாழணும், உனக்கு ஆபத்து வரக்கூடாது மற்றவருக்கு ஆபத்து வரக்கூடாது, நீ நஷ்டமடைய கூடாது மற்றவர்கள் நஷ்டமடைய கூடாது. ஒட்டுமொத்த மனிதர்களை முன்னால வைத்து நபியவர்கள் கூறுகிறார்கள், முழு மனித சமுதாயத்திற்கு நீ விரும்பு, நீ நேசி, மா துஹிப்பு லினஃப்ஸிக், உனக்கு நீ எதை விரும்புகின்றாயோ அதை.
எவ்வளவு அழகான வழிகாட்டுதல். இந்த இடங்கள் எல்லாம் முஸ்லிம் முஸ்லிமுக்கு செய்யாண்டா சொல்லி இருக்குது. அதற்கு வேற சில கடமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நோயானா நோய் விசாரிங்க, மரணித்தா அவருடைய மரணத்தில கலந்து கொள்ளுங்க, சலாம் சொன்னா பதில் சொல்லுங்க. அது முஸ்லிம் மட்டும் முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஆனால் இது ஒட்டுமொத்த மனிதர்களுடன் நீங்க எப்படி நடத்தணும்? அன்பா நடுவுங்க, இரக்கமா நடுவுங்க, கருணையாக நடந்து கொள்ளுங்க, மரியாதையோட நடந்து கொள்ளுங்க, எல்லோருடைய உயிர்களையும் மதியுங்க. மனிதன் என்ன மனிதன், ஒரு மிருகம் பறவையை பற்றி கூட நபி அவர்கள் சொன்னார்கள், லா தத்தஹிது ஷைஅன் ஃபீஹி ரூஹு கரபா. நீங்க சுட்டு அதாவது ஷூட்டிங் பண்ணி பழகுறீங்க படிக்கிறீங்க, அந்த நேரத்தில் ஒரு உயிருள்ள பறவையை நீங்கள் குறிப்பாத்து சுட்டு பழகாதீங்க. ஏன், அது உயிருள்ள ஒரு பிராணி, ஒரு மிருகம், அதை குறியாக வைத்து நீங்க சுட்டு பழகாதீங்க. உங்களோட குதிரை ஒட்டகங்களை பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த குதிரை ஒட்டகங்களுடைய முதுகுகளை உங்களுடைய மிம்பர் மேடைகளை ஆக்கி கொண்டு மணிக்கணக்கு அமர்ந்து கொண்டு பேசாதீங்க. நீங்க பேசணுமா, கீழே இறங்கி பேசுங்க. அந்த வாய் பேச முடியாத மிருகங்களுக்கு ஓய்வு கொடுங்க. இரவேல எங்கேயாவது தங்குறீங்க பிரயாணம் செய்யற நேரத்தில், இரவேல எங்கேயாவது தங்க வேண்டிய பாலைவனத்தில் காட்டு பகுதியில தங்க வேண்டிய கட்டம் வந்தால், மிருகங்களும் கால்நடைகளும் வன விலங்குகளும் நடக்கக்கூடிய அந்த பொது வழியில உங்களோட படுக்கையை உங்களோட பெட்ட விரித்து படுக்காதீங்க. வன விலங்குகளும் ஐவாய் மிருகங்களும் போறவார வழி நீங்களோட படுக்கைகளை விரித்து படிக்காதீங்க என்று சொல்வதின் மூலம் என்ன சொன்னாங்க? 1400 வருஷங்களுக்கு முன்னாலே எங்கட நபி அவர்கள் நோப்பாக்கிங்குடைய சட்டத்தை சொல்லிட்டாங்க. மிருகங்களை கூட மறைச்சிடாதீங்க, வன விலங்குகளுடைய பாதைகள் கூட படுத்தாதீங்க. அன்பே நபி அவர்கள் அந்த நோப்பாக்கிங்குடைய சட்டத்தை சொன்னாங்க, மிருகங்களுடைய பாதைகளை மறைக்க கூடாதுண்டா. எங்கட மனிதர்களுடைய பாதைகள்ல மறைக்கலாமா? யாரும் தயவு செய்து தவறா நினைக்க வேணாம். எங்கட விசேஷமா கொழும்பு பகுதிகளில் எங்க முஸ்லீம்கள் செறிந்து வாழ்றாங்களோ அந்த ரோட்ல ரெண்டு பகுதியிலே அவங்களோட வாகனம், ரெண்டு பகுதியிலே அவங்க இவரும் அடிச்சிருப்பாரு அவரும் அடிச்சிருப்பாரு. நடுவுல யாராவது ஒரு ஆள் வந்து கேட்டா கூட முகத்துல பாஞ்சிருவாரு, சத்தம் போடுவாரு, நீங்க யாரு? சரியா கூறுது, பாதை சாரிகளுக்கு வாகனத்துல போறவர்களை மறைத்து உங்களோட வாகனங்களை அடிக்காதீங்க, மிருகங்களையே மறைக்க வேணும் என்று சொன்ன சரியா. மனிதர்களுக்கு ஏதாவது துன்பம் இடையூறு கொடுப்பது எங்கட மார்க்கம் சரியா விரும்புமா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏன் சொல்றோம் என்ன, இதெல்லாம் எங்கட மார்க்கத்தில் இருக்குது, இதெல்லாம் எங்கட சரியாவுல விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பத்தி யாரு பேசுறாங்க? சரி, இதை பற்றி நாங்க மற்றவர்களுக்கு ஞாபகப்படுத்தணும். சரியாவை பத்தி யாரு விமர்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்க ஞாபகப்படுத்தணும். அது மாத்திரமல்ல, பிற மதத்தவர்களுடன் எப்படி நடக்கும்படி சொல்லி இருக்குது. அவர்களுடைய மத உணர்வுகளை மதியுங்க, அவர்களுடைய மத உணர்வுகளை மதியுங்க, அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு சேதம் விளைவிக்காதீங்க. எந்த அளவுக்குண்டா, அவர்கள் அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்கினால் அதையும் நீங்க ஏசாதீங்க. அல்லாஹ் அல்லாமல் யாரு மற்றவைகளை வணங்குகின்றார்களோ அவர்களை பார்த்து திட்டாதீங்க, ஏசாதீங்க. ஏன் நீங்க ஏசினா அவர்களும் விரோதத்தின் மூலமா அல்லாஹ்வை திட்டுவாங்க. பேஸ்புக்ல நாங்க பார்க்கலாம், ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் ஒரு வன்மடத்தனமாக அறியாமை தனமாக எதையாவது செஞ்சிட்டாருண்டா, எங்கடா உங்களும் உங்களுக்கு பேச தெரியுமா, உங்களுக்கு எழுத தெரியுமா, நாங்களும் பேசுறோம் நாங்களும் எழுதுறோம் உண்டு. அவர்கள் மடத்தனமா நடந்ததை போட்டு நாங்க நடக்கேதா? எங்களை சரியா என்ன சொல்லுது? அவன் ஏசினாலும் நீங்க ஏசாதீங்க. வலாயஜிரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலோ. ஒரு கூட்டத்தார்களுடன் நீங்க விரோதம் பாராட்டுறீங்க, உங்களுக்கு எதிரியாக இருக்கிறாங்க, அதனால அந்த விரோதம் அவர்களுடன் நீதமாக நடப்பதற்கு தடையாக ஆகிவிட வேண்டாம். அவர்களுடன் அநியாயமாக நடப்பதை உங்களை தூண்டிவிட வேண்டாம். குர்ஆன் கூறுது, வலா எஜ்ரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு கூட்டத்துடைய விரோதமும் குரோதமும் அலா அல்லா தஅ்திலூ, அவர்களுடன் நீதமற்ற முறையில் நடப்பதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம். இஅ்திலூ, நீங்க நேர்மையா நடவுங்க, நீங்க நாணயமா நடுவுங்க, நீங்க நம்பிக்கையுடன் நடுவுங்க, எங்கட அகலாக்கு அவர்களுக்கு காட்டுங்க. செயல் ரீதியாக நாங்க காட்டுவோம், நாங்க அவர்களுக்கு சந்தேகங்களை தெளிவுபடுத்துவோம், அவர்களுக்கு என்னென்ன ஐயங்கள் இருக்குதோ நீங்க நினைக்கிற மாதிரி ஷரியா. இது மாத்திரமல்ல, இவ்வளவு பரந்த விளக்கங்கள் எங்கட ஷரியாவுல சொல்லப்பட்டிருக்குது. மாற்று மதத்தவர்களுக்குரிய ரைட், அந்த மிருகங்களுக்குரிய ரைட். ஏன் நாங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிற எங்கட பாதை பொது பாதை இருக்குது, அதற்கு கூட ரைட் இருக்குது. இஸ்லாத்துல நபி அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க, பாதையில அமர்ந்து கொண்டு பேசுவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். இப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள், யார சூழல்லா மலனாமின் மஜாலிசனா புத்துண்ணு பீஹா, இல்ல யார சூழல்லா எங்களுக்கு சந்தர்ப்பம் வேணும், நாங்க கொஞ்சம் ரோட்ல உட்கார்ந்து பேசத்தான் ஓனும், பாதைகள் உட்கார்ந்து நாங்க எதையாவது கொஞ்சம் பேசணும். நபி அவர்கள் சொன்னார்கள், பாதையில கட்டாயம் உட்கார்ந்து பேச வேண்டும் என்றிருந்தால் பாதைக்குரிய உரிமையே ரைட்ஸை கொடுங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், உம ஹக்கு தரிக்கையா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே பாதைக்கும் ஹக்கு இருக்குதா? நபி அவர்கள் சொன்னாங்க, ஆம், பாதைக்குரிய ஹக்கு என்ன? நீங்க பாதைக்குரிய ஹக்கு ரத்துல் பசர், முதலாவது பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க. பாதையில போற வார யாரை பார்க்க கூடாதோ அவர்களை பார்க்காதீங்க, முதலாவது பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க. இரண்டாவது வரத்து சலாம், சலாத்துக்கு பதில் சொல்லுங்க. போறவருக்கு வழி தெரியாட்டி வழியை காட்டி கொடுங்க. வேற ரிவாயத்துல வருது, இதுல நன்மையை கொண்டு ஏவுங்க, தீமையை கொண்டு தடுங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதையும் நாங்க ஞாபகப்படுத்தணுமே. இவ்வளவு அழகான மார்க்கம் தான் நம்முடைய ஷரியா. பாதையில உட்கார்ந்து பேசுவதற்கு கூட இந்த அளவுக்கு ஒழுக்கங்கள் நம்முடைய மார்க்கத்துல சொல்லி தரப்பட்டிருக்குது. அதனால் இவைகளை நாங்கள் படிக்கவும் வேண்டும், இவைகளுடைய அடிப்படையில வாழவும் வேண்டும். இந்த விஷயங்களை அழகான முறையில் அவர்களுக்கு நாங்கள் எடுத்துரைக்கவும் வேண்டும். இந்த விடயங்கள் தான் எங்க மதரசால சொல்லிக் கொடுக்கப்படுது. சமீப காலமாக நாங்க பார்க்கலாம், எங்கட சில சகோதரர்கள் கூட இலங்கையில மதரசா இல்ல ரொம்ப கூடிருச்சு, அதெல்லாத்தையும் இழுத்து மூடணும், அதெல்லாம் எடுத்து மூடி விட்டுடணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மதரசாக்கள்ல நாங்க இப்ப சொன்னோமே இந்த 30-40 நிமிஷம், இதைத்தான் அரையில் வருஷம் அங்க படித்து கொடுக்கிறாங்க. அல்லாஹுடைய பயம் ஊட்டப்படுது, அல்லாஹுடைய அச்சம் அவர்களுக்கு போதிக்கப்படுது, நபியின் மீது மஹப்பத் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. அதனால தான் வெளியில பல்கலைக்கழகங்கள்ல மாதிரி ரெஜிங் மதரசாவுல நடக்குதா? பல்கலைக்கழக மாணவர்கள் செய்யற ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எங்கேயாவது இலங்கையில எந்த மதரசாவுடைய மாணவர்களாவது செய்திருக்கிறாங்களா? ஏன் அவர்களை போதிக்கப்படுது? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய பயம் ஊட்டப்படுது, இஸ்லாமிய முறைப்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. வாழ வேண்டிய 15-20 வயசுடைய வாலிபர்கள், அந்த இளைஞர்கள், அவர்கள் கட்டுப்பாட்டுடன் அங்கே நடத்தப்படுகின்றார். சில இடங்கள்ல 1-2 தவறுகள் நடக்கும், நாம் இல்லை என்று சொல்லல, மனிதர்கள் என்றா தவறு எல்லா இடத்திலும் நடக்கிறது தான். நாங்க தவறுகளை பார்க்கிற பொதுவா நடக்கிற நலவுகளை பார்க்கணும். அந்த அந்த இளம் வயதுல 15-20 வயது வரைக்கும் உள்ள அந்த வயதுல எவ்வளவு கட்டுப்பாட்டுடன் காலையில தகச்சுக்கு எழும்பி இரவு படுக்குகின்ற வரைக்கும் எவ்வளவு பேணிதலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமான மதரசா உள்ள மொபைல் போன் கூட பாவிக்க அனுமதி இல்லை. இன்றைக்கு எங்களுடைய ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கு மொபைல் போன் இல்லாட்டி சூசைட் பண்ணுவாங்க, வீட்டை விட்டு ஓடிடுவாங்க. நீங்க ரீலோட் பண்ண பணம் தராட்டி நான் வீட்டுக்கே வரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை வாலிபர்கள் இருக்கிறாங்க. அந்த மதரசாவில் இந்த மாதிரி சட்டங்கள் போடப்பட்டு இருக்கிறதுனால ரொம்ப கண்ணியமாக கௌரவமாக அல்ஹம்துலில்லா மார்க்கத்தை படிக்கிறாங்க. அழகான முறையில மஸ்ஜிதுகள்ல இமாம செய்யறாங்க. ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்னால எங்கட நாட்டுடைய மஸ்ஜிதுகள்ல தொழுவிக்கிற இமாம்களுடைய கராத்துடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? இப்ப எவ்வளவு அழகாக, மனசுக்கு நிறைவாக, உள்ளம் குளிரக்கூடிய விதத்துல கராத்துகள் ஓதுறாங்க. இதெல்லாம் வந்து மதரசாக்கள்ல தானே சொல்லி கொடுக்கப்படுது. எங்கேயாவது இந்த மாணவர்கள் வெளியில வந்து ஆர்ப்பாட்டங்களை செய்தாங்களா? கடந்த காலங்களை நாங்க பார்த்தோம், அந்த ஏப்ரல் 8-க்கு பின்னால பேரினவாதிகள் சிலர் அந்த மதத்தை படித்து
மதத்துடைய அடிப்படையில் அதே அடையாளத்துடைய உடையை அணிந்து கொண்டு அவங்க தானே காடர்களை காடையர்களை தயாரிச்சாங்க, காடையர்களை லீட் பண்ணினாங்க, வீடுகளை எரித்தாங்க, கடைகளை உடைத்தாங்க, நம்முடைய மஸ்ஜிதுகளை உடைத்து அந்த மஸ்ஜிதுக்குள்ள இருந்த குர்ஆன்ல கூட சிறுநீர் கழிச்சாங்களா இல்லையா? எங்களை எங்கேயாவது ஒரு மதரசாவில் ஒரு மதரசா மாணவர்கள் செஞ்சிருப்பாங்களா? மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால் நம் எல்லோருடைய ஒரு பொறுப்பு இந்த ஷரியாவை நாங்க விளங்கவும் வேண்டும். ஷரியாவை விளங்க வைப்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு மைதானம் தான் இந்த அரபி மதரசாக்கள். உலக கல்வியும் அல்ஹம்துலில்லா அநேகமான மதரசாக்கள்ல போதிக்கப்படுது. ஓ லெவல் படிச்சு கொடுக்கறாங்க, ஏ லெவல் படிச்சு கொடுக்கறாங்க. அதுல முக்கியமாக நாங்க ஞாபகப்படுத்துகின்றோம், சிங்கள பாஷையும் கட்டாயம் தேவை. அந்த பாஷை தெரியாததுனால தான் சில நேரங்கள் எங்களுக்கு சில ஆபத்துகள் வருது. அதனால பாஷையையும் படித்துக் கொடுக்கப்படணும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த ஷரியா அவர்களுக்கு விளங்கு வைப்பதற்குரிய தான் மதரசாக்கள். அதனால மதரசாக்களையும் பாதுகாக்கிறது எங்கள் எல்லோருடைய ஒரு பாரிய கடமையாக இருக்குது. அதனால ஷரியாக விளங்குவோம், அதற்கு நேரத்தை ஒதுக்குவோம். மஸ்ஜிதுகள்ல நடக்கிற தஃப்சீர்களால், மஸ்ஜிதுகள்ல நடக்கிற பிக்ஹுகளால் அதுல டைம் எடுத்து கலந்து கொள்வோம். அதுல மார்க்கத்துடைய சட்டதிட்டங்களை, குர்ஆனுடைய ஹதீஸுடைய விளக்கங்கள் சொல்லித் தரப்படும், அதையும் விளங்குவோம். யார் யாருக்கு சந்தேகம் இருக்குதோ அவர்களுக்கு அழகான முறையில தெளிவுபடுத்துவோம். நாங்களும் ஷரியாவுடைய அடிப்படையில வாழ்ந்தோம் என்றா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அந்த அடிப்படையில வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அத்தகைய அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவனை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவனை மன்னிப்பாயாக, உற்றார்கள் உறவினர்கள் முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவனை மன்னிப்பாயாக. எந்தெந்த நாடுகள் முஸ்லீம்கள், எந்தெந்த நாடுகளில் இஸ்லாமியர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களை நீ பாதுகாப்பாயாக, அவர்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக, அவர்களுடைய உயிர்களையும் நீ பாதுகாப்பாயாக, விசேஷமாக நம்முடைய நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. எல்லா இன மத மக்களுக்கு மத்தியில ஐக்கியத்தையும் சகோதரத்துவத்தையும் சகவாழ்வையும் ஏற்படுத்தி தந்திருவாயாக. அடுத்த மாதம் நடக்கக்கூடிய தேர்தலில் நல்ல நீதமான உண்மையான நம்பிக்கையான நல்ல தலைவர்களை நீ கொண்டு வந்து சேர்ப்பாயாக. அநியாயக்கார ஆட்சியாளர்களிலிருந்து இந்த முழு நாட்டையும் நாட்டு மக்களையும் நீ பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்கள் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் சுவர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். رحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين.